ஆகஸ்ட் மாதம் 2013 தமிழ்த்தாய் பெற்றெடுத்த பேரறிஞர் தவ திரு தனிநாயகம் அடிகளார் அவர்களது நூற்றாண்டாக கொள்ளப்படுகின்றது. இந்த நூற்றாண்டிலே பேராசிரியர் தனிநாயகம் அடிகளார் அவர்களது தமிழ் பணி குறித்த ஒரு பார்வையை அடுத்து பார்ப்போம். பிரதியாக்கம் கலாநிதி எஸ் சிவநாயகமூர்த்தி. நெடுந்தீவு பெற்றெடுத்த பேரறிஞர் தவ திரு தனிநாயகம் அடிகளார். இலங்கையின் வடபால் உள்ள யாழ்ப்பாண குடாநாட்டின் வடக்கே காணப்படும் சப்த தீவுகளில் ஒன்றாக விளங்குவது நெடுந்தீவாகும். இந்த தீவானது சரித்திர பிரசித்தி பெற்றதும் சோழ மன்னர் காலத்திலும் அந்நியராட்சி காலத்திலும் அவர்களின் கவனத்தை கவர்ந்த ஒரு தீவாகவும் விளங்கியது. அதனாலேயே அவர்களெல்லாம் அங்கு கோட்டைகளை கட்டியும் தனி அழகாகவும் ஆட்சி செய்தார்கள். இந்த தீவிலே பல அறிஞர்களும் கலைஞர்களும் வாழ்ந்திருந்த போதிலும் அவர்களது வரலாறுகள் அந்த காலங்களிலே அச்சேறக்கூடிய வசதிகள் இன்மையினால் அவை அறியப்படாமல் போயின. எனினும் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சில அறிஞர்களது வரலாறுகளை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வரிசையிலே பாரோர் போற்றும் பேரறிஞர் தவ திரு தனிநாயக அடிகளார் இன்று எல்லோராலும் போற்றப்படும் பேரறிஞராக போற்றப்படுகின்றார். இவர் தரணியங்கும் தமிழ் மனம் வீச வேண்டும், தமிழனின் கலை கலாச்சாரம் உலகெல்லாம் பரவ வேண்டும் என பணியாற்றியவர் ஆவார். நெடுந்தீவிலே தனிநாயக முதலி பரம்பரையிலே வந்தவரான நாகநாதன் கணபதி பிள்ளை அவர்களுக்கும் செசில் ராசம்மா அவர்களுக்கும் மூத்த புதல்வனாக 1913 ஆவணி மாதம் 2ஆம் தேதி தனிநாயகம் அடிகளார் பிறந்தார். இவருக்கு பெற்றோர் சேவியர் என்று பெயரிட்டனர். இவர்தான் நெடுந்தீவிலே தனிநாயக முதலி பரம்பரையிலே தோன்றியவர் என்பதை வெளிக்காட்ட தமது பெயரை சேவியர் ஸ்டனிலோஸ் தனிநாயகம் என்று மாற்றினார். இவரின் நெருங்கிய உறவினர்கள் இன்று புலம்பெயர்ந்த நாடுகளிலும் வாழ்ந்து வருவதோடு இவரின் சகோதரியின் மகனான புலவர் அரியநாயகம் அவர்கள் நெடுந்தீவின் தற்போதைய பிரதேச சபை தலைவராகவும் பணியாற்றி வருகின்றார். இவர் இளமையிலேயே கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கினார். முதலில் ஊர்காவல்துறை புனித அந்தோனியார் பாடசாலையிலும் பின்னர் யாழ்ப்பாணத்திலுள்ள புனித பத்திரிசியார் கல்லூரியிலும் கல்வி கற்றார். இவர் தமது 15ஆம் வயதிலே குறுமடத்தில் சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலேயே புனித பத்திரிசியார் கல்லூரியிலும் ஆசிரியராக பணியாற்றினார். பின்னர் 1931 முதல் 1934 வரை கொழும்பிலுள்ள புனித பெர்னாந்து குருத்துவ கல்லூரியிலே மெய்யியல் பயின்றார். பின்னர் தென்னிந்தியாவிலுள்ள குறுமடத்திலே சேர்ந்து படித்தார். அங்கிருந்து உயர் படிப்பிற்காக ரோம் சென்றார். 1934 தொடக்கம் 1939 வரை ரோமிலே சமய கல்வி பயின்று பட்டம் பெற்றார். ரோமாபுரியிலே கல்வி கற்கும் காலத்திலே பீரமா முனிவர் என்ற கழகத்தை அமைத்து அந்த நாட்டு வானொலி மூலம் தமிழ் மொழியை உலகமெல்லாம் பரப்ப ஆவண செய்தார். பின்னர் குறுப்பட்டம் தரித்து கேரளாவிலுள்ள திருவனந்தபுரத்திலே குருவாகவும் ஆசிரியராகவும் பணியாற்றினார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதுமாணி பட்டத்தை பெற்றதும் தமிழை தமிழ் மொழியின் பெருமையை உலகறிய செய்ய வேண்டுமென்று பேரார்வத்தினால் அண்ணாமலை பேராசிரியர்களின் துணையோடு தூத்துக்குடியிலே தமிழ் இலக்கியக் கழகத்தை அமைத்து அதில் சமய வேறுபாடின்றி சகலரையும் அங்கத்தவர்களாகச் சேர்த்தார். இந்த கழகம் இன்றும் பல பணிகளை செய்து வருகின்றது. இவர் 1952 முதல் 1961 வரை இலங்கை பல்கலைக்கழகத்திலே கல்வித்துறை விரிவுரையாளராக பணியாற்றினார். இடைக்காலத்திலே 1955 முதல் 1957 வரை இலண்டன் பல்கலைக்கழகத்திலே கல்வித்துறையிலே ஆராய்ச்சி செய்து அறிஞர் பட்டம் பெற்றார். 1961 முதல் 1969 வரை மலேசிய பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக பணியாற்றினார். இவர் உயர்நிலை பாடசாலையிலே படிக்கும் காலங்களிலே ஆங்கில மொழியிலே சிறந்த எழுத்தாளராக விளங்கினார். 3 ஆண்டுகளுக்குள் சூரிய பிரகாசம், அதாவது சன்ஷைன் என்ற பாடசாலை மலரிலே 19 ஆங்கில கட்டுரைகளை எழுதினார். இவற்றை பார்வையிட்ட ஆசிரியர்களே இவரின் திறமைகளை பார்த்து வியப்புற்றனர். இவர் தூத்துக்குடியிலே தமிழ் இலக்கிய கழகத்தை அமைத்த பொழுது உலகின் பல நாடுகளுக்கும் சென்று தமிழின் தொன்மை, பண்பாட்டு சிறப்புகள் என்பவற்றை விளக்கி விரிவுரைகள் நிகழ்த்தினார். இவற்றின் மூலம் உலகெங்கும் தமிழ் தூது செல்லவும் தமிழ் இலக்கிய கழகத்தின் நிதியை பெருக்கவும் வழியமைத்தார். ரோமிலே பயின்ற காலத்திலே பல நாட்டு மாணவர்களுடனும் கொண்டிருந்த நட்புறவு இவருடைய உலக பயணத்திற்கு பேருதவியாக அமைந்தது. தனிநாயகம் அடிகளார் தமது பயணத்தின் போது ஆராய்ந்து கண்டுபிடித்த நூல்களை பார்ப்போம். தனது பயணத்தின் போது வெளிநாடுகளிலே காணப்பட்ட தமிழ் புலிமியங்களை கண்டுற்றார். அமெரிக்க நாட்டு காவார்ட் பல்கலைக்கழகத்திலே தம்பிரான் வணக்கம் இடம்பெற்றிருந்ததையும், பிரான்ஸ் நாட்டிலே கிரிசித்தானி வணக்கம் இருந்ததையும், வத்திக்கான் நூலிலியத்திலே அடியார்களின் வரலாறு இருந்ததையும் கண்டார். இவற்றுள் தம்பிரான் வணக்கம் என்ற நூல் 1577 கொல்லத்திலும், கிரிசித்தானி வணக்கம் என்ற நூல் 1579 கொச்சியிலும் அச்சேறப்பட்டிருக்கின்றன. அடியார்களின் வரலாறு என்ற நூலை பல ஆண்டுகளாக ரோமிலுள்ள வத்திக்கான் நூல் நிலையத்திலே காண கிடைத்த பழந்தமிழ் நூல்களையெல்லாம் தோண்டி துருவி ஆராய்ந்து கடுமையான முயற்சிகளுக்கு பின்னர் அடிகளார் கண்டுபிடித்தார். இந்த நூல் கிறிஸ்தவ புனிதர்களின் வரலாறு பற்றி கூறுகின்றது. போர்த்துக்கல்லுக்கு இருமுறை சென்று காட்டில்கா என்ற நூலையும் கண்டுபிடித்தார். இந்த நூல் கிறிஸ்தவர்கள் தமிழகத்திற்கு வழங்கி வந்த மந்திரங்களையும் மன்றாட்டுகளையும் கொண்டிருந்தது. இந்த நூல் கண்டுபிடிக்கப்பட்டமையை அடிகளார் ஒரு பேராகவே கருதினார். அங்கு புரொஃபென்சா அடிகளாரால் தொகுக்கப்பட்ட இன்னொரு நூலான தமிழ் போர்த்துக்கேய அகராதியையும் கண்டுபிடித்ததோடு அதை புகைப்பட பிரதியாக கொண்டு சென்று மலேசிய பல்கலைக்கழகத்திலே இருந்து அச்சிட்டு வெளியிட்டார். தாய்லாந்துக்கு சென்றிருந்த பொழுது அங்கு அரசர்கள் முடிசூட்டு விழாவின் போது திருவம்பாவையின் முதல் இரு பாக்களையும் பாடுவதையும், இந்தோனேசிய தீவான சுமத்ராவில் குரோபட்டுக்கு என்ற இனத்தவர்கள் சேர சோழ பாண்டியர்களுடைய பெயர்களை வைத்திருப்பதையும் கண்டார். வேறு பல நாடுகளிலே அந்த நாட்டு சிற்பங்களிலே தமிழ்நாட்டு சிற்பங்களின் சாயல் இருப்பதையும் கண்டார். 1965 திருக்குறளை மலாய மொழியிலும் சீன மொழியிலும் சக பேராசிரியர்களை கொண்டு மொழிபெயர்த்து அணிந்துரை எழுதி வெளியிட்டார். இவர் இலங்கை பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக பணியாற்றிய காலத்திலே பல ஆய்வுகளை நடத்தி தமிழ்மொழிக்கு அருந்தொண்டு ஆற்றினார். தனிநாயகம் அடிகளார் அவர்களது பன்மொழி ஆற்றலை பார்ப்போம். அடிகளார் பல மொழிகளை கற்ற விற்பன்னராக விளங்கியிருந்தார். 12 மொழிகளிலே அதிக பாண்டித்தியம் பெற்றிருந்தார். இவற்றுள் தமிழ், ஆங்கிலம், இலத்தீன், இத்தாலியம், ஸ்பானிஷ், பிரெஞ்சு ஆகிய 6 மொழிகளிலே அதிக பாண்டித்தியம் பெற்றிருந்தார். இவர் இத்தாலிக்கு சென்ற பொழுது இத்தாலியிலும், தென் அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது ஸ்பானிஷ் மொழியிலும் உரையாற்றினார். இவர் இத்தாலிய நாட்டு நோபல்ஸ் பல்கலைக்கழகத்திலும் இத்தாலிய மொழியிலும், பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸ் நகரில் உள்ள ஒரு கல்லூரியிலே பிரான்ஸ் மொழியிலும் சிறப்பு பேராசிரியராக பாடங்களை நடத்தியிருக்கின்றார். இந்த மொழிகளில் மட்டுமல்லாது ரஷ்யன், ஜெர்மன், கிரேக்கம், எபிரேயம், சிங்களம் முதலிய மொழிகளிலும் பொருள் புரிந்து உரையாடக்கூடிய அளவுக்கு பாண்டித்தியம் பெற்றிருந்தார். ஒருமுறை இவர் தமிழ் மொழியின் இனிமை பற்றி கூறும் பொழுது, பாரதி தமிழ், ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம், பிரெஞ்சு ஆகிய 5 மொழிகளை கற்றுவிட்டு தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியிருக்கின்றார். நானும் 12 மொழிகளை கற்றுவிட்டு கூறுகின்றேன், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அனுபவ வாயிலாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு 12 மொழிகளை கற்ற அடிகளார் இவ்வளவு செழுமையான வளமான தமிழ் மொழி உலகிலே அறியப்படாது இருக்கின்றதே என்று மனவேதனைப்பட்டார். இந்தியாவில் எந்த நூலை பார்த்தாலும் அது வட எல்லையுடன் நின்று விடுகின்றதே தவிர தெற்கில் உள்ளோரின் மொழி கலாச்சாரங்களை பற்றி எதுவும் கூறுவதில்லையே. இதனால் தெற்கிலே உள்ள மக்களின் கலை கலாச்சாரங்களை வெளிநாட்டவர் அறிய வாய்ப்பே இல்லாது இருக்கின்றதே என்று கவலைப்பட்டார். இந்த நிலையை போக்க வேண்டும் என்று எண்ணிய அடிகளார் தமது உலகப் பயணத்தை தொடர்ந்தார். 2 காலம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு விஜயம் செய்தார். அங்கெல்லாம் தமிழ் மொழியின் பெருமையை மற்றவர்களும் அறியத்தக்கதாக பல விரிவுரைகளை ஆற்றினார். அவர் தமது விரிவுரைகளில் எல்லாம் ஒன்றே உலகம் என்ற கருத்தையே அதிகம் வலியுறுத்தினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறிய தமிழ் புலவன் கணியன் பூங்குண்டனாரின் கருத்தையே அடிகளாரும் எடுத்துக்காட்ட கூறுவார். அது மட்டுமன்றி தான் கொண்டு சென்ற நூல்களையெல்லாம் வடமொழி துறைகளில் இருந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் கொடுத்து இவற்றில் பழமையான நாடு, பழமையான மொழி, பழமையான நாகரிகம் பற்றியிருக்கின்றது. இவற்றை படித்து பார்த்தால் இவை உங்கள் ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் பயன்படும் என்று கூறினார். சங்ககால இலக்கியங்களையெல்லாம் சமுதாய பொறை நிறைந்திருப்பதையும் அவற்றை ஒருவலால் அன்றி பல புறவர்களால் பாடப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். சமய பொறை தமிழில் காணப்படுவது போல வேறு எந்த மொழியிலும் இல்லை என்பதை விளக்கினார். அளவிலும் சுவையிலும் தமிழ் பாடல்கள் உள்ளதைப் போல புற இலக்கியங்களிலே காண முடியாது என்பதையும், தமிழ் இலக்கியத்திலே பக்தி மொழி கையாளப்பட்டுள்ள சிறப்பை அவற்றினுடைய தேவாரம், திருவாசகம், திருப்புகள், பரிபாடல் போன்றவற்றில் பரிணாமித்து உள்ளமை பற்றியும் எடுத்து கூறினார். இவருக்கு மாணிக்க வாசக சுவாமிகளின் திருவாசகத்திலே அதிக பற்றும் ஈடுபாடும் இருந்தது. தமிழில் காணப்படும் நீதி நூல்கள் தொகுதிகள், நீதி மொழிகள் என்பன அடிகளாரின் மனதிலே ஆழப்பதிந்ததோடு சங்க காலத்திலே காணப்பட்ட நீதி நேர்மை, உண்மை, வீரம், இரக்கம், அன்பு ஆகிய நல்ல இயல்புகளையும் பாராட்டினார். தமிழரின் தன்மையை காட்டுவதற்கு யாம் இறப்பவை பொருளும் பொன்னும் போகமும் அல்ல, அருளும் அன்பும் அறனும் ஆகிய 3 தான் என்ற பரிபாடல் வரிகளை சான்றாக காட்டுவார். கிரேக்கிய இலக்கியத்திற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் உள்ள தொடர்புகளை அடிகளார் ஒப்பாய்வு செய்தார். கிரேக்க இலக்கியத்திலே அவலச்சுவை மிகுதியாக இருப்பதைப் போலவே சங்ககால இலக்கியங்களிலும் அவலச்சுவை இருப்பதை அடிகளார் எடுத்துக்காட்டினார். இலக்கிய திறனாய்வாளர்களும் அவலச்சுவை மிகுதியாக உள்ள இலக்கியங்களே சுவை மிக்கதென கூறினார்கள். அடிகளாரின் கட்டுரைகளிலெல்லாம் சங்ககால இலக்கியங்களிலேயே பெரிதாக கொண்டிருப்பதையும் காணலாம். அவர் பல தரப்பட்ட ஆய்வுகளை செய்திருக்கின்றார். பழங்கால தமிழ் வாணிபம் பற்றியும், கடாரம் எங்கே உள்ளது என்பதை பற்றியும், மொரீஷியஸ் போன்ற பிரெஞ்சு குடியிருப்புகளிலே தமிழர் குடியேறியமை பற்றியும் ஆராய்ச்சிகளை செய்தார். அவற்றின் மூலம் தமிழ் மொழி பற்றியும், தமிழ் மக்களின் பண்பாடு கலாச்சாரங்கள் பற்றியும் உலகத்திலுள்ள ஏனைய மக்களும் அறிய வாய்ப்புகள் ஏற்பட்டன. அடுத்ததாக தனிநாயகம் அடிகளார் அவர்கள் எழுதிய நூல்களை பார்ப்போம். தமிழ் தூது, இயேசுநாதர் ஆகிய நூல்களை தனிநாயகம் அடிகளார் வெளியிட்டார். தமிழ் பண்பாடு என்ற சஞ்சிகையை 3 ஒருமுறை ஆங்கில மொழியிலே தமிழருடைய பண்பாட்டை வெளிநாட்டவரும் அறியும் வண்ணம் செய்தார். இவர் எழுதிய ஒன்றே உலகம் என்ற நூலிலே தனது பயண அனுபவங்களை எழுதி பயண இலக்கியமாகவே பரிணமிக்கச் செய்தார். அடிகளார் ரோமிலே சமயவியல் முனைவர் பட்டத்திற்காக எழுதிய நூலும், தனது எம்ப்ளிட் பட்டத்திற்காக எழுதிய நேச்சர் இன் ஏன்ஷியன்ட் தமிழ் போயட்ரி என்ற இலக்கிய ஆராய்ச்சி நூல் போன்றவையும் சிறப்பு வாய்ந்தவை. சங்க இலக்கியத்தை பற்றி தனிநாயகம் அடிகளார் எழுதிய ஆராய்ச்சி நூலைப் போல உயர்ந்த நூலை நான் இதுவரை கண்டதில்லை என்று செக்கஸ்லோவாக்கியா நாட்டு பிராக் பல்கலைக்கழகத்தினுடைய திராவிடவியல் துறை தலைவரும் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் இணைச் செயலாளராக பணியாற்றிய கமில் சுவலபில் என்ற அறிஞர் பாராட்டியிருக்கின்றார். இன்னும் தமிழ் பண்பாடு நேற்றும் இன்றும் நாளையும் தமிழ் தூது ஒன்றே உலகம் உலக ஒழுக்கவியலில் திருக்குறள் என்று பல நூல்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதியிருக்கின்றார். பன்னாட்டு பத்திரிகைகளிலும் சஞ்சிகைகளிலும் அடிகளார் பல ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியிருக்கின்றார். அவற்றுடன் மட்டுமன்றி அடிகளார் தமிழ் பண்பாடு என்ற ஆங்கில நூலை எழுதி அதன் ஆசிரியராக பணியாற்றியிருக்கின்றார். இதற்கான எண்ணம் உலக சுற்றுப்பயணத்தின் போது தமிழை பற்றி தமிழ் பண்பாட்டை பற்றி வெளி உலகிலுள்ளோர் எதுவும் அறியாதிருந்ததை கண்ட அடிகளார் இந்தியா திரும்பியதும் இப்படியான ஒரு ஆங்கில நூல் மூலம் வெளிநாட்டவர்கள் தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் பண்பாடு பற்றியும் அறிய செய்ய வேண்டுமென்று எண்ணியே இந்த இதழை தொடங்கினார். தமிழ் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பிலே ஆங்கில இதழை வெளியிட்டார். தமிழ்நாட்டு அறிஞர்களும் வெளிநாட்டு தமிழ் அறிஞர்களும் பல ஆய்வுக் கட்டுரைகளை எழுதினார்கள். இதன் மூலம் பல தமிழ் அறிஞர்கள் அறிமுகமானதோடு பலரின் பாராட்டையும் இந்த இதழ் பெற்றது. ஐரோப்பிய அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் நூலகங்களிலும் இந்த இதழ் இடம்பெற்றது. இந்தியவியல் என்றாலே வடமொழித்துறைதான் என்று மயங்கியிருந்த பல மேலைநாட்டு அறிஞர்களும் உண்மையறிந்து தெளிவு பெற்றார்கள். இதனால் விரைவிலேயே தனிநாயக அடிகளார் உலகறிந்த தமிழ் பேர் அறிஞரானார். தனிநாயகம் அடிகளாரின் தேசிய பற்றி பார்க்கும் பொழுது அவர் தான் ஒரு இலங்கை தமிழர் என்பதை என்றும் மறக்கவில்லை. இலங்கையில் தமிழர் மொழி பிரச்சினை கடுமையாக இருந்த வேளையிலே மனிதநேயத்தோடும் மனித உணர்வோடும் பிரச்சினை பற்றி சிந்தித்தார். அந்த காலத்திலே பெல்ஜியம் கனடா போன்ற நாடுகளிலே இரட்டை மொழி பிரயோகம் இருப்பதையும் அது இலங்கையிலும் சாத்தியப்படுமா என்றும் சிந்தித்தார். இந்த சிந்தனையின் வெளிப்பாடாக மொழியும் சுதந்திரமும் என்ற நூலை அவர் எழுதியிருந்தார். அப்பொழுதிருந்த பிரதமர் ஆடி பண்டார் நாயக்காவுடன் இது பற்றி கலந்துரையாடினார். இது பயனளிக்காது போகவே தமிழர்களுடைய அரசியல் அறப்போராட்டங்களிலே தீவிரமாக நேரடியாக கலந்து கொண்டார். இந்த வேளைகளிலே அடிகளார் மலேசிய பல்கலைக்கழகத்திலே இந்திய துறை பேராசிரியராக நியமனம் பெற்றார். அங்குள்ள நண்பர்களை சேர்த்துக்கொண்டு உலகத்தமிழ் மாநாடு நடத்த வழி தேடினார். இவரது இம்முயற்சிக்கு கல்வி முன்னேற்ற சங்கமும் நிதி உதவி வழங்க முன்வந்தது. அடிகளாரின் தமிழ் மாநாடு கூட்ட வேண்டுமென்ற நீண்ட நாள் ஆவல் நிறைவேறியது. இதன் பயனாக 1966 ஏப்ரல் மாதம் 16 தொடக்கம் 23 வரை 22 நாடுகளிலிருந்து வருகை தந்திருந்த 140 பிரதிநிதிகளுடன் மலேசிய தலைநகரான கோலாலம்பூரிலே தமிழ் மகாநாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழரின் பெருமை தமிழின் பெருமை உலகெல்லாம் ஒலித்தது. இதைத் தொடர்ந்து 2, 3, 4 உலக தமிழாராய்ச்சி மாநாடுகள் முறையே 1968 சென்னையிலும் 1970 பாரிஸிலும் 1974 யாழ்ப்பாணத்திலும் நடத்தப்பட்டது. 4 ஒருமுறை தமிழாராய்ச்சி மாநாட்டை நடத்த வேண்டுமென அடிகளார் கேட்டுக்கொண்டார். 5வது தமிழாராய்ச்சி மாநாடு மதுரையில் நடப்பதற்கு முன்னதேயே அடிகளார் 1980 புரட்டாதி மாதம் 1 இறைப்பதம் எய்தினார். தமிழாராய்ச்சி என்பது மொழி ஆராய்ச்சி என்பதாக மட்டும் அமைந்துவிடாமல் தமிழர் தம் வாழ்க்கை துறைகளையெல்லாம் ஆராய வேண்டுமென்று அடிகளார் விரும்பினார். இன்று அவர் விருப்பம் நிறைவேறியிருக்கின்றது. இவருடைய பெருமை மிக்க தமிழ் தொண்டுகளை கௌரவித்து மதுரையில் கூடிய 5வது தமிழாராய்ச்சி மாநாட்டின் போது அப்போதைய தமிழ்நாட்டினுடைய கல்வி மந்திரி அரங்கநாயகம் அவர்கள் திருவள்ளுவர் ஔவை பாரதி வரிசையிலே அடிகளாருக்கும் சிலை அமைத்து திறந்து வைத்து பெருமைப்படுத்தினார். அவர் பிறந்த தாயகமான நெடுந்தீவிலும் தன்னாயக அடிகளாருக்கு சிலை நாட்டி அவ்வூர் மக்களால் வெகு சிறப்பாக விழா எடுக்கப்பட்டது. இவ்வாறு தமிழை உலகமெல்லாம் ஒலுக்கச் செய்த பேரறிஞர் தனிநாயக அடிகளாரின் தமிழ் தொண்டை பாராட்டி நாம் இன்று புலம்பெயர்ந்த உலக நாடுகளிலே வாழுகின்ற எமது தமிழர் விழா எடுப்பது தமிழர் தம் பெருமையை உலகிற்கு உணர்த்துவதாகவே அமைந்து நிற்கின்றது. நேர்கள் இதுவரை கேட்டது நூற்றாண்டில் தமிழ்தாயின் பேரறிஞர் தவத்திரு தனிநாயகம் அடிகளார் அவர்கள் குறித்த ஒரு சிறப்பு பார்வை. பிரதியாக்கம் கலாநிதி எஸ் சிவநாயகமூர்த்தி அவர்கள்.